بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا عقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரல அன்புடனுமாகிய இல்லாமல் அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்கள் இந்த மார்க்க விளக்கவப்பில் ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் அரஃபாவுடைய தினத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் தொடர்பாகவும், அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் 10வது நாள், அதாவது பெருநாளுடைய தினம் என்று சொல்லப்படக்கூடிய, அல்லது அரபியில் வந்து யோமுன் நஹர், அறுக்கக்கூடிய அறுப்பு பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10வது நாளுடைய அமல்கள் என்ன, 10வது நாளில் ஒரு ஹாஜி என்னென்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜிக்கு போனவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் செய்வோம். மிக முக்கியமாக இந்த வகுப்பிலே பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்போ நாங்கள் 9 அரஃபாவுக்கு போய் 9 நைட்டுக்கு இரவுக்கு வந்து இரவில் வந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து நாங்கள் சேர்ந்து கொண்ட முஸ்தலிஃபாவுக்கு வந்து நாங்கள் முஸ்தலிஃபால மஹ்ரிப் இஷாவின் தொழுவிட்டு முஸ்தலிஃபால தூங்கியிருந்து காலையில் எழும்பி ஃபஜ்ர தொழுதுட்டு என்ன செய்யறது, ஃபஜ்ர தொழுது அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து திக்ரு செய்வது, அதாவது அல்லாஹை ஞாபகப்படுத்துவது வந்து மிகவுமே வரவேற்கப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதுக்குருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம், மஷாருல் ஹராம் என்ற இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹை ஞாபகப்படுத்துங்கள்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஹஜ் தொடர்பாக சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். மஷாருல் ஹராம்ன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னால் முஸ்தலிஃபாவை தான் குறிக்கின்றது. முஸ்தலிஃபாவுள்ள பள்ளிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல் உண்டு முஸ்தலிஃபாவில், ஒரு சின்ன பள்ளிவாசல், அரஃபாவுடைய பள்ளிவாசல் மாதிரி, மினாவுடைய பள்ளிவாசல் மாதிரி மிக பிரமாண்டமான பள்ளியெல்லாம் கிடையாது. ஏன்னா வருஷத்தில் வந்து அங்கே தொலப்படக்கூடிய தொழுகை வந்து 2 தொழுகை தான், மகரிபும் இஷாவும் தான் தொலப்படும். அடுத்த நாள் ஃபஜ்ர், மகரிபு இஷாவும் அடுத்த நாள் ஃபஜ்ர், இவ்வளோ தான் தொலப்படும் அந்த பள்ளியில். அப்போ இந்த அந்த பள்ளிக்கு பேர் என்னென்னு கேட்டால் மஷ்ஷருல் ஹராம், மஸ்ஜித் மஷ்ஷருல் ஹராம் தான் அந்த பள்ளியில் பேர். அல்லாஹ் தஆலா அங்கே அல் குர்ஆனில் மஷ்ஷருல் ஹராம்னு சொல்கிறது முஸ்தலிஃபா தான் சொல்கிறான். முஸ்தலிஃபாவுடைய பள்ளியில் பேர் வந்து மஷ்ஷருல் ஹராம்ன்றது. அப்போ அங்கே வந்து அல்லாஹை ஞாபகப்படுத்துவது சுன்னத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வதுக்குருல்லாஹ், நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹை மஷ்ஷருல் ஹராம்னு ஞாபகப்படுத்துங்க என்று சொல்கின்ற காரணத்தினால வந்து ஃபஜ்ரத் தொழுவிட்டு ஃபஜ்ரத் தொழுதுட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்யணும், அங்கே முஸ்தலிஃபாவில் வந்து இருந்து நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹை ஞாபகப்படுத்தி அல்லாஹை திக்ர் செய்ய வேண்டும், துவாக்கள் திக்ரில் ஈடுபடணும். அதில் வந்து அல்லாஹை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வலஹு அல்ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், இது போன்ற இந்த அவுராதுகளை திக்ர்களை வந்து நாங்கள் அல்லாஹை ஏகத்துவப்படுத்தி, அல்லாஹை தவிர வணக்கத்தை தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணைதுணை யாரும் கிடையாது, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது என்ற இந்த திக்ர்களை சொல்லுவது வந்து சுன்னத்தாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு இந்த திக்ர்களை ஓதிவிட்டு விடிந்ததற்கு பின்னால், அதாவது சூரியன் உச்சைக்கு பின்னால் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் நேராக வந்து என்ன செய்யணும், மினாவை நோக்கி செல்ல வேண்டும், மினாவை நோக்கி செல்ல வேண்டும். மினாவை நோக்கின்னு சொன்னால் மினாவுடைய முடிவு, மினாவுடைய முடிவில் இருக்கிறதா என்ன, ஜமராத்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கல்லறியக்கூடிய இடங்கள், ஜமராத்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கல்லெறியக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், போக வேண்டும். இப்படி போகின்ற வழியிலோ அல்லது முஸ்தலிஃபாவிலோ நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு முடியும் என்று சொன்னால் கற்களை பிறக்கிக் கொள்ளலாம். 10வது தினத்திலே வந்து பெருநாளுடைய தினம் என்று சொல்லப்படக்கூடிய 10வது தினத்தில் வந்து நாங்கள் ஒரே ஒரு அந்த ஜமராவுக்கு தான் கல்லறிவோம். பெரிய ஜமரான்னு சொல்லப்படக்கூடிய ஜமரத்துல் அக்கபா, பெரிய சைத்தான்னு சொல்லுவாங்க. அது சைத்தானுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கல்லறிந்ததாலும் நம்ம மக்களும் சைத்தான் சைத்தானே சொல்லுவாங்க. அதை ஞாபகப்படுத்துவதற்கான நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த உண்மையான பேர் என்ன சொன்னால் ஜமரா, ஜமரத்துல் அக்கபான்னு சொல்லப்படக்கூடிய அது அந்த அந்த ஜமராவுக்கு வந்து பெரிய ஜமரான்னு சொல்லுவோம். ஜமரத்துல் அக்கபான்ற பேர் எப்படி வந்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு வந்தவர்களோடு ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வந்து அந்த ஜமராவுக்கு பக்கத்துலேருந்து என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை செய்தார்கள், உடன்படிக்கை செய்தார்கள். நபித்துவத்தினுடைய 9வது 8வது வருஷம் 1வது உடன்படிக்கை செய்தார்கள். நபித்துவத்தினுடைய நபி பட்டம் கிடைத்து 8வது வருஷம் 1வது உடன்படிக்கை செய்தார்கள். 2வது உடன்படிக்கை வந்து ஒரு 10 பேர், கிட்டத்தட்ட 7-10 இடைப்பட்ட ஒரு சிறிய தொகையோடு செய்தார்கள். 2வது உடன்படிக்கை வந்து 70 பேர்கள், பெரிய ஒரு தொகையினர் வந்து மதீனாலேருந்து அவங்களோட உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கைகளுக்கு என்ன அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லப்படும். வரலாற்றில் வந்து அக்கபா உடன்படிக்கை என்று சொன்னால் அந்த அந்த ஜமராவுக்கு பக்கத்தில் அந்த உடன்படிக்கை நடந்தது. அந்த ஜமராவுக்கு தான் சொல்றது ஜமரத்துல் அக்கபா, பெரிய பெரிய ஜமரான்னு சொல்றது. அந்த உடன்படிக்கை நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து பிற்பட்ட காலங்களில் துருக்கியர் காலத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. துருக்கியர் வளமை போன்று அவங்க என்ன செய்வாங்க, வரலாற்று புகழ்மிக்க ஏதாவது ஒரு வரலாற்றோடு தொடர்பான அங்கே ஒரு பள்ளியை கட்டிடுவாங்க. இது அவங்களுடைய நிலப்பாடு. அங்கே தொழுவுப்படுதா இல்லையா அதெல்லாம் கிடையாது, ஒரு பள்ளியை கட்டி என்ன செய்யாது, ஒரு இஸ்லாமிய இடம். இன்னைக்கு நம்ம நாடுகளில் பௌத்தர்கள் வந்து அவங்களோட புனித பூமி என்று பிரகடனப்படுத்துவதற்காக ஒரு சிலையை கொண்டு வைக்கிற மாதிரி அந்த காலத்து என்ன செஞ்சாங்க அப்படி பள்ளி கட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபா உடன்படிக்கை செய்த இடத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு பள்ளி வாசல் இப்பொழுது இப்போ ஒரு 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 7-8 வருஷங்களுக்கு முன்னால் வந்து அந்த ஜமரா வந்து புனர் இந்த விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது அந்த பள்ளி வாசல் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு 10 வருஷமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த மலைகள் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டு அதெல்லாம் அந்த இடத்துல சுத்தம் செஞ்சு அந்த அதை வந்து விஸ்தீரம் செய்யும் போது அந்த பள்ளிவாசல் தெரிய வந்தது. அந்த பள்ளிவாசல் தெரிய வந்தது. அப்போ அந்த பள்ளிவாசல் ரசூலா செய்யல, அந்த ரசூலா காலத்தில் பள்ளிவாசல் வைக்கல. அந்த ஜமரத்துல் அக்கபாவுக்கு பக்கத்தில் நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் ஜமரத்துல் அக்கபாவோட தொடர்பான விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ஜமரத்துல் அக்கபாவுக்கு பக்கத்தில் அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு பக்கத்தில். அப்போ அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் அந்த பள்ளிக்கு போய் அதில் போய்த்து என்ன செய்கிறாங்க, அதை போய்த்து துடைக்கிறது, இந்த முத்தமிடுறது, அதை போய் அதில் போய்த்து நம்ம பறக்கத்துக்குமா துழுகிறது, இந்த மாதிரி நிலப்பாடு இருக்கிறதால அந்த பள்ளியும் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ அந்த பள்ளியும் இல்லை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாலாம் அந்த பள்ளிவாசல் இருந்துச்சு, ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாலாம் பள்ளிவாசல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஹஜ்ஜி போனவங்களுக்கு அந்த பள்ளி தெரியாது. அதுக்கு முன்னால் ஹஜ்ஜி போனவங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ஜி போனவங்க அந்த பள்ளி தெரியாது. ஏன்னா அந்த பள்ளி வெளியே தெரியலை. அவர் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அந்த பள்ளி வெளியே தெரிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பள்ளி வெளியே தெரிஞ்சு 1-2 வருஷம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளி எடுத்துட்டாங்க. அப்போ அந்த கெப்புக்குள்ளே யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த பள்ளியை கண்டிருப்பாங்க. அது அல்லாதவங்க கண்டிருக்க வாய்ப்பே இல்லை. முன்னுக்கு போனவங்களும் தெரியாது, பின்னுக்கு போனவங்க, இப்போ போகிறவங்களும் தெரியாது. அந்த பள்ளி இருந்தாலும் தெரியாது. அப்போ இந்த ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்களோடு உடன்படிக்கை செய்து அந்த அக்கபா உடன்படிக்கை செய்து அந்த ஜமரா ஜமராவுத்தான் செய்யப்படும் பெரிய ஜமரான்னு சொல்லப்படும். இந்த ஜமராவுக்கு நாங்கள் என்ன செய்யறது, 10 ஆண்டுக்கு 7 கற்கள் எறிகிறது. 7 கற்கள் எறிகிறது. இந்த ஜமரத்துல் அக்கபா அல்லது ஜமரத்துல் குப்ரான்னு சொல்லக்கூடிய இந்த ஜமராவுக்கு வந்து கல் எறியும் பொழுது இந்த கற்களை வந்து என்ன செய்ய, ஒவ்வொரு கல்லாக எறியவன் ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது. ஒன்னொன்னா எரிஞ்சிட்டு இது கஷ்டம்னு சொல்லி 7 கல்லையும் எடுத்து ஒரே அடியாக எரிஞ்சிட முடியாது. அப்படி எரிஞ்சால் ஒரு கல்லாகத்தான் கருதப்படும். 7 கல்லையும் ஒரே நேரத்தில் எரிஞ்சால் ஒரு கல் எரிஞ்சதாக தான் கருதப்படும். எனவே என்ன செய்ய, ஒவ்வொன்றாக எரியணும். எரியும் போது என்ன செய்யறது, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹு தாலா மிக பெரியவன் சொல்லி என்ன செய்யறது, எரிகிறது. ஒவ்வொரு கல்லாக எரிகிறது. இதுதான் முதலாவதாக நாங்கள் என்ன செய்யறது, மினாவுக்கு வந்தவுடனே முஸ்தலிஃபாலிருந்து மினாவுக்கு வந்தவுடனே செய்ய வேண்டிய காரியங்களில் செய்ய வேண்டிய அமல்களில் உள்ளது. எதை, ஜமராவுக்கு வந்து கல்லறியது, பெரிய ஜமராவுக்கு கல்லறியது. இந்த பெரிய ஜமராவை நீங்கள் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே சைஸ் தான் வைக்கும். சின்னது பெருசுன்னு சொல்லி உங்களுக்கு சைஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஒரே சைஸை தான் வைக்கும். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் முஸ்தலிஃபாலிருந்து நீங்கள் வந்து ஜமராவுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்பொழுது, ஜமரா பில்டிங் இப்போ பெரிய பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது கிடைக்கக்கூடிய முதலாவது ஜமரா வந்து அது சின்ன ஜமரா. போட் போட்டிருக்காங்க, எல்லா மொழியிலையும் போட் போட்டிருக்காங்க. அது சின்ன ஜமரா, சிறிய ஜமரா, ஜமரத்து சுகரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு புறவுள்ள ஜமரத்து உஸ்தா, நடு ஜமரா. அது நடுதான, ரெண்டுக்கு நடுவில் நடுவை கண்டுபிடிச்சாங்க லேசா. நீங்கள் முன்னுக்குள்ளது ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்ன, ஜமரத்து சுகரா சின்னது. அதுக்கப்புறம் நடு உள்ளது, அதுக்கப்புறம் தான் குப்ரா, அதுக்கப்புறம் மக்கா. அப்போ மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் கபத்துல பக்கத்தில், அதாவது கபத்துல பக்கத்தில் மக்காவுடைய திசையில் இருக்கக்கூடியதான் ஜமரத்து அக்கபா. மினாவுடைய திசையில் இங்கே இருக்கிறது வந்து ஜமரத்து சுகரா, சின்ன ஜமரா. அப்போ நம்ம ரெண்டு ஜமரா தாண்டி போய்த்து மூணாவது ஜமரா தான் அடிக்கணும் 10 அண்டைக்கு. இல்லைதா 10 அண்டைக்கு வந்து இந்த ரெண்டு இந்த ஜமராக்கு லேசாக ஆட்கள் யாருமே இல்லை, இந்த ஜமரா இதில் அடிச்சுட்டு வந்துடுவோம்னு வந்துடுறது இல்லை. இதில் யாரும் நிற்க மாட்டாங்க, யாரும் அடிக்க மாட்டாங்க. இது ரெண்டு ஜமராலே அந்த ஜமரால மக்கள் அடிப்பாங்க. எனவே க்ரௌட் இல்லாமல் நீங்கள் அடிச்சுட்டு வந்துடப்படாது. அங்கே தான் போய் தடிக்கணும். 10 அண்டை இந்த பெரிய ஜமராக தான் போய் தடிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஜமராவுக்கு இந்த ஜமராக இந்த பெரிய ஜமராக அடிக்கும் அடிக்கும்போது என்ன செய்யறது, ஒவ்வொரு கல்லாக நாங்கள் வீசும் பொழுது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறது, வீசுறது. அந்த கல் வந்து அந்த இதுக்குள்ளே உழுவுறதுக்கு மாதிரி வீசுறது சிறந்தது. கற்களை புறைய கொள்ள நேரம் மிகவும் ஜாக்கிரதாயிக்கணும். பெரிய பெரிய கற்கள் சைத்தானுக்கு எரியதான்னு சொல்லி பெரிய பெரிய கற்கள்லாம் நம்ம எடுத்து எரிய போனோம்னு சொன்னால் சில நேரம் அதுக்குள்ளே உள்ளாமல் வெளியே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட தலையெல்லாம் என்ன செஞ்சிடும், தலையை இந்த அவங்களுக்கு பெரிய கேடுகள் ஏற்படுத்திடும். எனவே கற்கள் வந்து சின்ன கற்கள், சாதாரண கற்கள், பொடி கற்கள் எடுத்து நம்ம என்ன செய்யணும், எரியணும். இவ்வாறு எரிந்ததுக்கு பின்னால் வந்து இந்த ஜமராவுக்கு ஜமராவுக்கு கல்லறிஞ்ச அப்புறம் என்ன செய்யறோம்னு சொன்னால், நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக வந்து குர்பான் கொடுக்குறது. குர்பான் வந்து யாரெல்லாம் கொடுக்குறது, தமத்து செய்கிறவங்களும் கிரான் செய்கிறவங்களும், தமத்து செய்கிறவங்களும் கிரான் செய்கிறவங்க ஒரே பயணத்தில் 2 அமல்கள் செய்கிறவங்க, ஹஜ் உம்ரா ரெண்டையும் செய்கிறவங்க. ஹஜ்ஜி மட்டும் செய்ய வந்து இஃப்ராதில் வந்தவங்க இது குர்பான் கொடுக்கணுமா, தேவையில்லை. அவங்க குர்பான் கொடுக்குறது இல்லை, அவங்க ஒரே ஒரு அமல் தான் ஹஜ்ஜி மட்டும் தான் செய்கிறாங்க, அவங்க குர்பான் கொடுக்குறது இல்லை. தமத்துவும் கிரானும் செய்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த கல்லறிஞருக்கு பின்னால் குர்பான் கொடுப்பாங்க. 2வது அமல் குர்பான் கொடுக்குறது. குர்பான் கொடுக்குறது உங்களுக்கு நேரடியாகவும் போயிட்டு கொடுக்கலாம், நேரடியாக போய்த்து என்ன செய்யலாம். இப்போ நீங்கள் அந்த பேங்க்கில் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் போய்த்து அறுக்க முடியாது, பார்க்கலாம். நீங்கள் போய்த்து உங்களோட ஆடு தானான்னு தெரியாது, நீங்கள் போய்த்து பார்க்கலாம் போய்த்து என்னது அறுக்கிறத. ஆனால் வந்து நீங்கள் வெளியில் போய்த்து கொடுக்க போகிறீங்க, நேரடியாக நீங்களே அடுத்து கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வெளியே காக்கியாக ஒரு ஏரியா ஆகிது, அந்த ஏரியா போய்த்து கொடுக்கலாம். அப்படி இப்போ எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன செய்ய அனுமதிப்பாங்க, அப்படி வெளியில் போய்த்து கொடுக்குறது மக்காவுடைய எல்லைகளில் அசிசியால் அந்த மாதிரி ஏரியாவில் போய்த்து கொடுக்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் போய்த்து கொடுக்கணும்ன்ற இல்லை, பேங்க்கு கட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், மிக அழகாக சரியாக அதை செய்வாங்க. அடுத்ததாக என்ன செய்யப்படும், குர்பான் கொடுக்கப்படும். முதலாக கல்லறிகிறது, அதுபோல் குர்பான் கொடுக்கறது. இது யார், தமத்து, தமத்து ஒன்ற நியத்திலையும் கிரான் என்ற நியத்திலையும் ஹஜ்ஜை உம்ரா ரெண்டே ஒன்றுக்கு செய்கிறவங்க இவங்க மட்டும்தான் அதை கொடுக்குறது. கொடுத்த இந்த பிராணியுடைய இறைச்சியை வந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். யாருக்கு, அந்த ஹாஜிக்கு சாப்பிடலாம். யார் கொடுக்குறாரு அவர் சாப்பிடலாம் என்று சொன்னால், இது வந்து அவர் ஒரு குற்றப்பரிகாரத்துக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு குற்றப்பரிகாரத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவோம், அதுக்கு வந்து அதை வந்து என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து சாப்பிட முடியாது, அதை வந்து சாப்பிட முடியாது. அது வந்து ஹதியுல் குஃப்ரான்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பாவத்தை மன்னிப்பதற்காகனு கொடுக்குறது. நாங்கள் செஞ்ச ஒரு பிழை ஒரு பாவத்துக்காகனு கொடுக்குறது, அதில் சாப்பிட முடியாது. நேர்ச்சை பிராணிகள் எப்படி சாப்பிட முடியாது, அது மாதிரி சாப்பிட முடியாது. உதுகியால் அக்கீக்கால் இதிலெல்லாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். உதுகியா அக்கீக்கா குழந்தை பிறந்ததற்கானு கொடுக்குறது, உதுகியா கொடுக்குறது இந்த ஹஜ் பிறநாளில். அதே மாதிரி இது இது இந்த ஹஜ்ஜில் வந்து நம்ம ரெண்டு கடமைகளை ஒரே நேரத்தில் செஞ்சதுக்காக எல்லாருக்கும் நன்றி சேர்த்து ஹதி சுக்ரான்னு சொல்வார்களுக்கு, ஹதி அஷுக்ரான்னு சொல்வார்கள். இது சாப்பிடலாம். ஹதியுல் குஃப்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது நாங்கள் பாவங்கள் செய்து ஏதாவது தவறுகள் செய்து அதற்கு பரிகாரமாக நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது நம்மளே சாப்பிட முடியாது. நேர்ச்சியை எப்படி சாப்பிட முடியாதோ அதே போன்று அது நம்மளே சாப்பிட முடியாது. இதில் வந்து உங்களுக்கு இந்த பேங்க்ல நீங்கள் காசு கட்டினீங்கன்னு சொன்னால் அந்த காசு கட்டின துண்டை கொண்டு பேங்க்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு தொடை கொடுப்பாங்க. மூணில் ஒரு பாதி உங்களுக்கு எடுக்கலாம் ஆக குறைஞ்சது, அவங்க ஒன்று கொடுப்பாங்க, ஒரு தொடை கொடுப்பாங்க. அதை எடுத்து வந்து என்ன செய்வாங்க, ஹாஜியில் கூட்டு போய் சில குரூப்பில் வந்து அன்னைக்கு பகலக்கு அதை ஆகி கொடுப்பாங்க, அப்படியும் செய்வாங்க. ஆனால் என்ன அது அதெல்லாம் இந்த நம்ம பழைய இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போல்லாம் எப்படி எந்த அளவுக்கு அதெல்லாம் அனுமதிக்கிறாங்களோ என்னமோ தெரியாது, அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வாய்ப்பு வசதி இருக்குமோ தெரியாது. ஆரம்ப காலத்தில் உள்ள விஷயங்கள் ஆரம்பினா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாள் விஷயங்கள் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து அந்த இறைச்சியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதை வந்து என்ன செய்வாங்க, நாங்கள் பேங்க்கில் கட்டணும்னு சொன்னால் அவங்க சரியாக கொடுப்பாங்க. இந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ஆட்டுக்குரிய காசு எவ்வளோ, அறுக்கிறதுக்குரிய அந்த செலவுகள் எவ்வளோ, அதை அனுப்புறதுக்குரிய காசு எவ்வளோ, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏழை உள்ள நாடுகளுக்கெல்லாம் அந்த அந்த ஷிப்பிங் அந்த அதெல்லாம் அனுப்புறதுக்குரிய அந்த கப்பலுக்குரிய அந்த இதுகள் கார்கோ சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ அதெல்லாம் போட்டே இருப்பாங்க. அந்த பேங்க் கட்ட துண்டில் பேங்க் கட்ட அந்த ரிசிப்டில் வந்து அதெல்லாம் போட்டு ஒரு 400-450 ரியால் அந்த மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன நம்ம அங்கே கொடுத்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து சரியாக அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ குர்பானுடைய வேலையை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் குர்பான் கொடுத்த பின்னால் தலையை வலிக்கிறது, தலையை வலிக்கிறது. இப்போ நம்ம இப்போ பேங்க்கு காசு கட்டோம்னு சொன்னால் பேங்க்கில் வந்து நம்ம ஆட்டை கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. அது அவங்க அவங்கள்ட்ட நம்ம தவக்கல் அவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுத்தாச்சு, அதை என்ன அவங்கள்ட்ட வந்து நம்ம பொறுப்பு சாட்டியாச்சு. அதை வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து அதை செய்வாங்க. அப்போ அவங்க செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் நேரடியாக பார்க்க தேவை, நாங்கள் என்ன செய்யலாம், கல் அடித்த உடனே போய்த்து முடிய வலிக்கலாம். ஏன்னா குர்பானங்க ஆட்டோமேட்டிக்காக குடுபற்றும் என்ற காரணத்தினால வந்து. அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை முடிவளிக்கிறது. முடிவளிக்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து முடியை வலிக்கவோ கத்திரிக்கவோ முடியும். இது தொடர்பாக நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறோம். முடியை வலிக்கிறது தான் என்ன மிகவுமே வரவேற்கத்தக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வலிப்பவருக்காக வேண்டி 3 முறை துவா செய்தார்கள். அல்லாஹும் ரஹமல் முஹல்லிகீன், அல்லாஹும் ரஹமல் முஹல்லிகீன், அல்லாஹும் ரஹமல் முஹல்லிகீன் என்று சொல்லி யாரெல்லாம் முடியை வலிக்கக்கூடியவர்களுக்கு நீ என்ன செய் ரஹமத் செய்வாய்னு சொல்லி 3 முறை சொன்னாங்க. ஆனால் முடியை வெட்டக்கூடியவர்களுக்கு 1 முறை தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹும் ரஹமல் முக்கஸ்ஸிரீன் என்று சொல்லி. அப்போ எனவே முடியை வலிப்பது தான் மிகச்சிறந்ததாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை அவங்க வலிக்கக்கூடாது, அவங்க வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஒரு மிரல் நுனி அளவு பிடிச்சி அவங்க வெட்டிப்பாங்க. இந்த கல் அடித்து குர்பானி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் நம்ம முடியை வலிச்சுன்னு சொன்னால் இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம வந்து தாராளமாக இஹ்ராமுடைய மாற்றி வாசனை திரவியங்களை பூசவோ, நம்ம வந்து குளிக்கவோ, மற்ற விஷயங்கள் என்ன தேய்க்கப்பட்ட ஆடைகள் உடுக்கவோ எல்லாமே முடியும். ஆனால் வந்து இது இந்த நிலைமைக்கு நம்ம முடி வெட்டி அல்லது முடியை வலித்ததுக்கு பின்னால் உள்ள நிலைமைக்கு நான் சொல்லுவோம் தஹல்லுல் அவ்வல்னு சொல்லுவோம். அதாவது வந்து முதல் நிலை வெளியேற்றம், இதுலேருந்து அந்த இஹ்ராத்திலேருந்து முதல் நிலை வெளியேற்றம். இரண்டாம் நிலை வெளியேற்றம்ன்றது எப்பன்னு சொன்னால் அது வந்து காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் செய்ததுக்கு பின்னால் உள்ளதுதான் என்ன சொல்லப்படும், இரண்டாவது தஹல்லுல்னு சொல்லப்படும், இரண்டாம் நிலை வெளியேற்றம்னு சொல்லப்படும். இஹ்ராமிலிருந்து அந்த இரண்டாம் நிலை வெளியேற்றத்துக்கு பிறகுதான் என்ன செய்யலாம்னு சொன்னால் கணவன் மனைவியாக சென்றிருந்தால் அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்திருக்கலாம். அது அல்லாமல் அந்த அந்த ஹஜ்ஜுக்குரிய தவாஃபையும் சையையும் செய்யாமல் அவங்களால் என்ன செய்ய முடியாது. அந்த முதலாம் நிலை தஹல்லுல் முதலாம் நிலை வெளியேற்றம் என்று சொல்லி இஹ்ராத்திலிருந்து வெளியேறி அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக உடுக்க அந்த தேய்க்கப்பட்ட ஆடைகளை உடுக்கலாம், வாசனை திரவியங்களை பூசலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் வந்து கணவன் மனைவியாக சேர்ந்திருக்க முடியாது என்பதை வந்து மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்யணும், விளைவுக்குள்ள கணையப்பட்டிருக்கின்றோம். அப்போ இந்த முதலாம் நிலை தகல்லுள் முதலாம் நிலை வெளியேற்றத்தினூடாக உடல் உறவை தவிர்த்து மற்ற அனைத்தும் என்ன செய்து ஹலாலாகின்றது, ஹலாலாக இஹ்ராத்தில் தடை செய்யப்பட்டு அனைத்துமே ஹலாலாகின்ற உடல் உறவை தவிர. அடுத்ததாக உள்ள அமல் தான் இந்த 10வது அண்டைக்குள்ள அடுத்ததாக உள்ள அமல் தான் என்ன சொன்னால் ஹஜ்ஜுக்கு சென்று இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை வந்து காபத்துல்லாவுக்கு சென்று நிறைவேற்றுது. கபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய தவாஃபாகிய தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லப்படும் தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தவாஃபை வந்து கபத்துல்லாவுக்கு சென்று நிறைவேற்றுறது. இதை வந்து என்ன செய்ய கபத்துல்லாவை நம்ம வளமையாக செய்யக்கூடிய தவாஃப் ஒன்று. இதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, என்ன இஹ்ராமெல்லாம் தேவையில்லை, நம்ம தான் இஹ்ராத்துலேருந்து வெளியே வந்துட்டோமே, முடிய வலிச்சோன்னே இஹ்ராத்துலேருந்து வெளியே வந்துட்டோம், ஒரு உயிராட்டை மாற்றி உடுப்பான ஆடையெல்லாம் புதிய ஆடையெல்லாம் மாற்றிடுவோம், தச்சாடையெல்லாம் போட்டுருவோம், வாசனை தெரியவங்கெல்லாம் பூசலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன சேர்த்து இஹ்ராம் தேவையில்லை, நம்ம எந்த ஆடை உடனாலும் போகலாம். போய்த்து நம்ம என்ன செய்யலாம், தவாஃபுல் இஃபாதா நம்ம செய்யுது. தவாஃபுல் இஃபாதா வந்து நம்ம வளமையான இணைய தவாஃபுல் செய்யறது போன்று ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக நின்று ஹஜருல் அஸ்வதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய கிட்டவெல்லாம் போக முடியாது. ஹஜ்ஜுடைய 10வது நாளில் வந்து கிட்டவெல்லாம் போக முடியாது. தூரத்துலேருந்து ஹஜருல் அஸ்வதுக்கு சைக்கிணியை செய்து என்ன செய்யறது, நம்முடைய தவாஃபை ஸ்டார்ட் பண்ணி 7 ரவுண்ட் வந்து என்ன செய்யறது, தவாஃப் செய்யறது. அதில் வந்து ரக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில உள்ள அந்த இரண்டு மூலைகளுக்கும் இடையில வந்து ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா தான் வக்கீன் ஆதா பண்ணார்னு சொல்லி இப்படி 7 ரவுண்டை முடிச்சதுக்கு பின்னாலே மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னாடி சென்று என்ன செய்ய, 2 ரக்காத் தவாஃபுக்குரிய 2 ரக்காத் தொழுகிறது. தவாஃபுக்குரிய 2 ரக்காத் தவாஃப் வந்து 7 ரவுண்டு தவாஃப் மட்டுமில்லை, 2 ரக்காத் தொழுதால் தான் தவாஃப் பூர்ணமாகும். 7 ரவுண்டு தவாஃப் முடிச்சுட்டு அப்புறம் 2 ரக்காத் மக்காம் இப்ராஹிம் பின்னால் போய் தொழுகிட்டு அதில் முதல் ரக்காத்து வந்து சூரத்துல் ஃபாத்தியா பின்னால் குல்யா யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்து வந்து சூரத்துல் ஃபாத்தியா பின்னால் குல் ஹுவல்லா வஹத் என்பதையும் ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, சை செய்யறது, சஃபா மரவாக்கள் போறது. இது யாரு செய்யணும்னு சொன்னால் தமத்துல வந்தவர் கட்டாயம் செய்யணும். ஏன்னா தமத்துல வந்தவர் ஆரம்பத்தில் செஞ்சது உம்ராவுக்குரிய சை, உம்ராவுக்குரிய சையத்தான் செஞ்சார் தமத்துல வந்தவர், அதாவது ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரே நேரத்தில் செய்யறவர். ஆனால் கிரான்லையும் இஃப்ராத்லையும் வந்தவர் வந்து இஃப்ராத்ல வந்தவர் தவாஃபுல் குதூம் சொல்லக்கூடிய அந்த வரவேற்பு தவாஃப் சொல்லக்கூடிய ஆரம்ப தவாஃப் செய்வார். அந்த தவாஃபோட செஞ்சு சையை செஞ்சிட்டார்னு சொன்னா அவர் இப்ப சை செய்ய தேவையில்லை. அவர் ஆரம்பத்தில் வந்தோடனே மக்காவுக்கு வந்தோடனே புற நாளிலையோ அஞ்சுலையோ மூணுலையோ வந்தோன்னு வைங்க, வந்த நேரத்தில் அவர் தவாஃப் செய்யற தவாஃபுல் குதும் செய்யறதோடு அவர் சையை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி கிரானுடைய நீயத்தில் வந்தவர் வந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றுக்கு செய்யறனாலும் கூட அவருக்கும் முத்தமத்து தமத்துவ செய்கிறவருக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் தமத்துவ செய்கிறவர் வந்து 2 தாக்கு சை செய்வார், ஆனால் கிரான் செய்கிறவர் வந்து 1 சை செஞ்சால் போதுமானது. அவருடைய முதல் சை வந்து ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கு ரெண்டுக்கும் உரியதாக ஆகும். ஏன்னா வந்து அவரும் என்ன செய்ய தேவையில்லை, சை செய்திருந்து அவர் சை செய்யணும். அவர் ஆரம்பத்தில் அவர் சை செஞ்சதால் அவர் இப்போ சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு, கிரான் வாரவர். இஃப்ராது வாரவர் வந்து அவரும் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறவர், அவரும் வந்து சை செஞ்சிருந்தால் அவர் சை செய்யலை, தவாஃப் மட்டும் செஞ்சு நின்றுட்டார்னு சொன்னால் இப்போ சை செய்யணும், 10 அன்னைக்கு செய்யணும். அப்போ செய்யலை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் செய்ய தேவையில்லை. ஆனால் தமத்துணியத்தில் வந்தவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் வேறு வேறு விஷயத்துக்கு வந்தவர் அவர் என்ன செய்யணும், கட்டாயமாக சையும் செய்யணும். இப்படி சையையும் செய்ததுக்கு பின்னால் தான் என்ன செய்யுது, 7 முறை சஃபாலேருந்து மறுவாக்கும், மறுவாலேருந்து சஃபாவுக்கும், இப்படி 7 முறை அவர் சையையும் செய்யறதுக்கு பின்னால் தான் என்ன செய்யுது, இவருடைய 2வது தஹல்லுல் என்று சொல்லக்கூடிய 2வது வெளியேற்றம் இஹ்ராமிலிருந்து 2வது வெளியேற்றம். இஹ்ராம் இல்லை இப்போ இவருக்கு, ஆனாலும் கூட அந்த இஹ்ராத்தினுடைய முழுமையாக வெளியேற்றம் வந்து இதோட தான் இடம்பெறுது. இதோட இந்த சையை செஞ்சதுக்கு பின்னால் தான் இடம்பெறுது. இதுக்கு பின்னால் அவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் மனைவி உட்பட அனைத்துமே அவருக்கு என்ன செய்யும், ஹலாலாகும் என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக்கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இதை இந்த தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய தவாஃபையும் அதே நேரம் ஹஜ்ஜுடைய சையையும் வந்து 10 அன்னைக்கு கட்டாயம் செய்யணுமானு கேட்டால் இல்லை, அவர் அவருடைய உடல்நிலைகளை பொறுத்தோ அவருடைய வசதிகளை பொறுத்தோ அவரால் முடியும்னா செஞ்சுக்கலாம், அப்படி இல்லாமல் பிற்படுத்த முடியும். எதுவரைக்கும் பிற்படுத்த முடியும்னு சொன்னால் உலமாக்களுடைய சரியான கருத்துப்படி துல் ஹஜ்ஜுடைய கடைசி வரைக்கும், துல் ஹஜ் மாசத்தினுடைய கடைசி வரைக்கும் பிற்படுத்தலாம். நீங்கள் வந்து சில நேரம் ஒரு 14-15 தான் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், 14-15 நீங்கள் இப்போ மக்காலேருந்து வரப்போறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தவாஃபுல் என்ன செய்யணும், தவாஃபு ஜியாரா, தவாஃபுல் என்ன சொல்ல, தவாஃபுல் என்ன கடைசி தவாஃபு பிரியான தவாஃபுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தவாஃபு நீங்கள் செய்யணும். அந்த தவாஃபு செய்கிற நேரத்தில் வந்து இந்த தவாஃபுல் இஃபாதா நீங்கள் செஞ்சிடலான்டி, தவாஃபுல் இஃபாதாவை வந்து தவாஃபுல் இஃபாதா நீயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கடைசியை செய்யலாம். செஞ்சால் வந்து உங்களுக்கு அந்த தவாஃப் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிரியான தவாஃபு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, கடைசி தவாஃபு அந்த தவாஃப் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம். அது எது வரைக்கும்னு சொன்னால் துல்ஹஜ் முடியும் வரைக்கும். துல்ஹஜ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் மக்காளிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் பிற்படுத்த முடியாது. ஹஜ்ஜுடைய தவாஃபு, ஹஜ்ஜுடைய தவாஃப் வந்து உங்களுக்கு பிரயாண தவாஃப்னு சொல்லக்கூடிய கடைசி தவாஃபுடைய நேரத்தில் கூட ஹஜ்ஜுடைய தவாஃபுடைய நீயத்தை நீங்கள் செஞ்சால் அந்த தவாஃபும் செய்ய தேவையில்லை என்ற இந்த சட்டங்களும் இஸ்லாத்தில் இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். எனவே வந்து இந்த மக்காவிலேருந்து அவசரமாக போகிறவங்க மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 11, 10, 11, 12 ஆகிய இந்த தினங்களுக்குள்ள வந்து தவாஃபுல் இஃபாதாவை செய்யறதுக்கு முயற்சிக்கணுமே இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகி போகிறவங்க, மக்காலேருந்து கொஞ்சம் லேட்டாகி தான் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்ய தேவையில்லை, அவசரப்பட்டு கொண்டு 10 அன்றைக்கே கட்டாயமாக வந்து இந்த 4 அமல்களையும் முடிக்கும், இந்த 3 அமல்களையும் முடிச்சு தான் ஆகணும். கல்லறிகிறது, ஜமராவ் கல்லறிகிறது, குர்பான் கொடுக்கறது, முடிவளிக்கிறது, இது செய்யத்தான் வேணும். தவாஃபுல் இஃபாதா வந்து கட்டாயம் 10 அன்றைக்கு தான் செஞ்சு செய்யணும்ன்றது அல்ல, முடிஞ்சால் செஞ்சுக்கிறது அல்ஹம்துலில்லா, செஞ்சால் ஏற்றமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அன்றைக்கு தான் செஞ்சாங்க, ஆனால் வந்து பிற்படுத்த முடியும் என்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் செய்யணும் விளங்கிக்கணும். பிற்படுத்த முடியும்னு சொன்னால் எது வரைக்கும்னா துல் ஹஜ் கடைசி வரைக்கும், துல் ஹஜ் மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் பிற்படுத்த, அதை விட கூடுதலாக பிற்படுத்த முடியாது என்பதையும் வந்து என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ள கடைப்படும். இதுவும் வந்து என்ன சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஒரு இலகு தன்மை தான் இது. என்னென்னா மக்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் வயசாளிகள் நோயாளிகள் அவங்க எல்லாரும் 10 அன்றைக்கே தான் செய்யணும்னு வச்சிருந்தா நிறைய பேர் செய்யலா போகும், நிறைய பேருக்கு செய்யலா போகும். அவ்வளோ பேரும் என்ன 25-30 லட்சம் மக்கள் வந்து 10 அன்றைக்கே செய்யணும்னு சொன்னால் எப்படி செய்யறது, செய்ய முடியாது. என்னை வந்து அப்படி இஸ்லாம் என்ன செய்யலை, அப்படி கஷ்டப்படுத்தல என்பதையும் வந்து நாங்கள் நினைக்கணும். இப்படி நாங்கள் வந்து சரி தாஃபும் ஹஜ்ரே தாஃபும் செஞ்சிட்டோம், சையன் செஞ்சிட்டோம்னு சொன்னால் செஞ்சுட்டு பத்தண்டைக்கு திருப்பி என்ன செய்யணும், நம்ம மினாவுக்கு போகணும். மினாவுக்கு போய் 11, 12 ஆகிய இரவுகளில் வந்து மினாவில் தங்குறது வந்து ஹஜ்ரே வாஜிபுகளில் உண்டு, ஹஜ்ரே வாஜிபுகளில் உண்டு. அப்படி யாராவது ஒரு மனிதன் வேண்டுமென்றே தங்காமல் தவிர்த்து கொள்கிறான்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், அவருடைய ஹஜ்ஜு வந்து சம்பூர்ணமாகாது. அதற்காக வேண்டி அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கணும். இன்னைக்கு வந்து நிறைய திருவிளையாடல்கள் செய்கிறாங்க இதில் வந்து என்ன, இதில் வந்து என்ன அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய அமைப்பில் அவங்கள குரூப்புடைய வந்திருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. கொஞ்சம் கூப்பிட்டு போய்த்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று ஒரு யூ டர்ன் அடிச்சு வர, இதுக்குள்ள போய்த்து மினாக்குள்ள போய்த்து அல்லது கொஞ்சம் பேத்துட்டு வர்றது, இப்படி இந்த மாதிரியான வேலையெல்லாம் சேர்த்து நாங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, முற்று முழுதலாக வந்து மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கணும். ஆனால் யாருக்கெல்லாம் அந்த அங்கே தங்க முடியாத அளவுக்கு வந்து காரணங்கள் இருக்கின்றதோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள போதுமான வைப்பான். ஆனால் வந்து முடியுமானவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட சட்டம் வேறு, அது இல்லாமல் முடியுமானாக்க கட்டாயமாக என்ன செய்யணும், மீனால் வந்து தங்கி ஆகணும், தங்கல்னு சொன்னால் ஒரு ஆடு கொடுக்கணும், தங்கல் அதுக்கான குற்றப்பரிகாரமாக ஆடு கொடுக்கணும் என்பதை வந்து நாங்கள் செய்யணும் விலைக்குள்ளே கணையப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு 11, 12 ஆகிய இரவுகளில் வந்து மீனால் தங்குறது, தங்கி 11, 12 நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்று சொன்னால் அந்தந்த நேரத்தில் வந்து என்ன செய்யறது, நாங்கள் வந்து தொழுகைகளை வந்து சுருக்கி தொழுவது, அந்தந்த நேரத்தில் லுகருடைய தொழுகை 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகிறது, லுகருடைய நேரத்தில் அசர் தொழுகை 4 ரக்காத்து அசருடைய நேரத்தில் 2 ரக்காத்து தொழுகிறது, இப்படி சுருக்கி தொழுகிறது. ஏனைய விஷயங்கள் என்று சொன்னால் ஜமராத்து கல்லடிக்கிறது தான் இருக்குது, ஜமராத்துக்கு கல்லறிகிறது, இது வந்து சூரியன் சாஞ்சதுக்கு பின்னால் லுகருக்கு பின்னால் தான் என்ன செய்யறது, கல்லறிகிறது. 11வது அன்றைக்கு 12வது தினத்திலையும் வந்து கல்லறிகிறது. இந்த கல்லறிகிறது பொறுத்தவரை வந்து 3 ஜமராக்களும் கல்லறியணும், 1வது சின்ன ஜமரா, சிறிய ஜமரா, 2வது நடுத்தரமான ஜமரா, 3வது பெரிய ஜமரா, இந்த 3 ஜமராக்களுக்கு வந்து கல்லறியணும். இதில் முதல் 2 ஜமராக்களும் கல்லறியும் போது வந்து கொஞ்சம் வலது பக்கமாக போய் துவா கேட்டுக்கிறது, நடு ஜமராத்து கல்லறிஞ்ச அப்புறம் கொஞ்சம் இடது பக்கமாக போய் துவா கேட்டுக்கிறது, 3வது ஜமரா பெரிய ஜமரா கல்லறிஞ்ச போகிறோம் என்ன செய்யறதில்ல, துவா கேட்கறது அப்படியே திரும்பி வந்துடுறது. இதைத்தான் 11, 12 ஆகிய தினங்கள் நம்ம செய்வோம். செய்து முடித்ததுக்கு பின்னால் வந்து அதாவது 12 மகரிபுக்கு முன்னால் நம்ம மினால் இருந்து வெளியாகிட்டோம்னு சொன்னால் வெளியாகவும் முடியும், நம்மளுக்கு நம்ம நினைச்சா 12 வெளியாகவும் முடியும். அப்படி இல்லை 13 நிற்க போகிறோம் சொன்னால் 13 நிற்கலாம். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த ஹஜ்ஜுடைய வசனங்கள் தொடர்பாக சூரத்துல் பக்ரால பேசும்பொழுது ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மா அலைஹி வமன் தாஅஹர ஃபலா இஸ்மா அலைஹி, யார் வந்து 2 நாளையில் அவசரப்பட்டு வெளியேறுகிறாரோ அதுவும் குற்றம் இல்லை, அல்லது யார் வந்து ஒரு நாள் பிற்படுத்துகிறாரோ 13வது அன்றையும் இருக்கிறாரோ அதுவும் குற்றம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுதான் இந்த 11, 12 ஆகிய தினங்கள் உள்ளது. 13 அப்படி நிற்க வேண்டி வந்தால் 13, 2 நீங்கள் என்ன செய்யணும், லுஹருக்கு பிறகு வந்து கல்லறியது, லுஹருக்கு பிறகு போய் நீங்கள் என்ன செய்யறது, 3 ஜமராக்களும் கல்லறியது, 7, 7, 7 3 ஜமரா கல்லறியது, கல்லறிஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்யறது, உங்களுடைய இடங்களுக்கு மினாலேருந்து போகிறது. இதுதான் இந்த அமல்களை பொறுத்தது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்பொழுது இந்த ஜமராக்கள் கல்லறியிலிருந்து விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் அவங்க ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க, எல்லா குரூப்பும் ஒரே நேரத்தில் போகக்கூடாது, போனால் கஷ்டமாக என்பதற்காக ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஷெட்யூல் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் பெய்தாகணும்னு சொல்லி அவங்க நிர்பந்திக்கிறாங்க சொன்னால் அது என்ன, எங்களோட சக்திக்கு உட்பட்டது இல்லை, எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இல்லை அவங்க சட்டத்தில் நான் கட்டுப்பட மாட்டேன் நான் தனியாக போய் அடிக்க போறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கும் சொன்னால் அது வந்து என்ன செய்ய முடியாது, அது எங்களுக்கு வந்து குற்றமாகாது. சில நேரம் இப்போ லுஹருப்புரம் தான் அடிக்கணும், 11, 12 லுஹருப்புரம் அடிக்கணுன்றத வந்து 10 மணிக்கே போய் தடிங்க, 9 மணிக்கு உங்கள் குரூப் போகணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க ரீதியாக சட்டத்தை போடுறாங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தை நம்ம கட்டுப்படுத்த ஆகணும், அது வந்து நம்மளுக்கு குற்றமாகாது. அது அவங்க தான் என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் என்ன அவங்களும் அது விரும்பி செய்கிறாங்க இல்லை, அந்த மக்களுடைய க்ரௌடுக்காக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும் விளங்கிக்கொள்ளணும். அப்போ 10வது நாளில் செய்ய வேண்டிய அமல்கள் மிக சுருக்கமான விளங்குகள்னு சொன்னால் 10வது நாளைக்கு நாங்கள் என்ன செய்யறது, முஸ்தலிஃபாலேந்து மினாவுக்கு வந்து நேரடியாக ஜமராவுக்கு போய் பெரிய ஜமரா, பெரிய ஜமரான்னு சொல்லக்கூடிய அல்லது ஜமரத்தில் அக்கபான்னு சொல்லக்கூடிய அந்த ஜமராவுக்கு 7 கற்கள் எறிகிறது, அதுக்கு பிறகு குர்பானி கொடுக்கிறது, அதுக்கு பிறகு முடிய வலிக்கிறது, அதுக்கு பிறகு வந்து தவாஃபுல் இஃபாதா ஹஜ்ஜுடைய தவாஃபு மற்றும் ஹஜ்ஜுடைய சாயி இதை செய்கிறது. இது வந்து தமத்துவனியத்தில் வந்தவர். அது இல்லாமல் மற்ற இஃப்ராதுல கிரான்லேயே வந்தவர் வந்து என்ன செய்வார், தவாஃப் மட்டும் செய்வார், ஹஜ்ஜுடைய தவாஃப் மட்டும் செய்வார் என்ற இந்த வரிசை பிரகாரம் என்ன செய்யலாம், 10 அண்டைக்குரிய அமல்களை செய்வதுதான் மிகவும் ஏற்றமான. இதுதான் சரியான ஆர்டர், கல்லடிக்கிறது, முடியவழி குர்பான் கொடுக்கிறது, முடியவழிக்கிறது, தவாஃப் செய்யறது. ஆனால் இந்த ஆர்டர் மாறி மாறி செஞ்சால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ்ஜில் போதும் ஹஜ்ஜின் போதும் சஹாபாக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மாறி மாறி செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து மாறி மாறி செஞ்சாங்க. 10 அண்டைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலா நான் குர்பான் கொடுக்க முந்தி முடிய வலிச்சிட்டேன், யார் ரசூலா நான் வந்து முடிய கல்லடிக்க முந்தி குர்பான் கொடுத்துட்டேன், யார் ரசூலா நான் இந்த தவாஃப் செய்ய முந்தி குர்பான் இந்த என்ன முடிய வலிக்க முந்தைய தவாஃப் செஞ்சிட்டேன், இப்படி மாறி 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 என்ன செய்யறாங்க ஒவ்வொரு சஹாபாக்கள் வந்து கேட்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், இஃப் அல் வலா ஹரஜ், இஃப் அல் வலா ஹரஜ், நீ செய் குற்றம் இல்லை, செய் குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அதில் என்ன நம்ம சட்டம், நம்மளுக்கு என்ன சட்டம் எடுக்கணும்னு சொன்னால், அதில் வந்து இந்த 10வது நாளில் செய்யப்படக்கூடிய இந்த 4 அமல்களும் வந்து முன்னுக்கு பின் நாங்கள் மாற்றி செய்கிறது என்ன செய்யாது, குற்றம் இருக்காது. ஆர்டர் வந்து முதலாக கல்லறிகிறது, அதுக்கப்புறம் குர்பான் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் முடிய வலிக்கிறது, அதுக்கப்புறம் தவாப் செய்கிறது, இதுதான் ஆர்டர். 4 விஷயங்களும் இது நாளையும் வந்து முன்னுக்கு பின் மாற்றி செஞ்சால் என்ன செய்யாது, குற்றம் கிடையாது என்பதையும் நாங்கள் என்ன செய்யணும், விலைக்குள்ள கணக்கப்பட்டிருக்கிறோம். இன்ஷால்லா 11வது நாள் செய்ய வேண்டிய அமல்கள் வந்து சுருக்கமான அமல்கள், அது தொடர்பான அந்த விஷயங்களை இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் 11வது நாள் மற்றும் 12வது நாள் செய்ய வேண்டிய அமல்களை சுருக்கமாக பார்ப்போம். எல்லாம் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கிரியைகளை சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் செயற்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக உம்ராக்களாக எங்களுடைய கிரியைகளை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் غفور رحيم.